நான் இன்று என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களின் ஆசியுடனும் என்னுடைய தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்தசயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்ச முனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூர் இடைக்காடர் சமாதியிற் சேந்தனரும்மை காக்கவே, சமாதியிற் சேந்தனரும்மை காக்கவே அகசியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ. இன்று என்னுடைய சத்சங்கத்தை பாபாஜியின் தெய்வீய குரல் புத்தகத்திலிருந்து சிறிய பகுதியை எடுத்து உங்களுடன் சேர்ந்து வாசித்து அதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். எல்லா புத்தகத்திற்கும் எல்லோருக்கும் தெரியும் முன்னுரை என்று ஒரு விடயம் முன்னால் அமைந்திருக்கும். புத்தக விடயங்கள் தொடங்க முதல் பலரும் அந்த முன்னிலையை பார்த்து அந்த புத்தகத்தை படிக்க தொடங்குவார்கள் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் ஒய்சப் பாபாஜி என்ற புத்தகத்தை பொறுத்த வரையில் இன்றுதான் நான் முதல் முதலாக முன்னுரையை பார்த்தேன், 20 வருடங்களுக்கு பின். ஏனென்றால் ஒய்சப் பாபாஜி பாபாஜியின் மீது இருந்த அன்பால் அந்த புத்தகம் கிடைத்தவுடனேயே அத்தியாயம் ஒன்றிலிருந்தே நான் படிக்கத் தொடங்கிவிட்டேன். ஆகவே இன்று முன்னிலையை பார்த்தபோதுதான் சில விடயங்கள் அங்கு தொகுப்பாக கொடுக்கப்பட்டிருந்ததை பார்த்தேன். அதான் முன்னிலைக்குரிய விளக்கம் என்று எல்லோருக்கும் தெரியும். ஆகவே அதை உங்களுக்கு வாசித்து நீங்களும் அதை பார்க்க தவறியிருந்தால் அந்த புத்தகத்தின் முன்னிலை எப்படி கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை இன்று என்னுடன் சேர்ந்து பாருங்கள். முதலாவதாக அந்த புத்தகத்தை எழுதிய பற்றி ஒரு பந்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 1952-53 ஆண்டுகளில் இரவு நேரத்தில் தமது அன்புள்ள குழந்தை வீட்டி நீலகண்டன் என்ற எழுத்தாளர் முன்பு சென்னை எழும்பூரில் உள்ள அவரது வீட்டில் பாபாஜி தோன்றினார். நீலகண்டனிடமும் அவரது மறுபாதி எஸ்ஏ ராமையாவிடமும் பாபாஜியின் மைந்தன் ரேக்கெட்டுக்கு போட்டிருக்கின்றது ஒரு வேண்டுகோளை வைத்தார் பாபாஜி. அவரது உபதேசங்களை பதிவு செய்ய விரும்பினார். இதனால் கிரியா யோகா இயக்கத்திற்கு ஒரு புதிய அத்தியாயம் மலரும் என அவர் நினைத்தார். இந்த நூல்களின் வெளியீட்டால் கிரியா யோகம் உலகத்தில் எல்லா மூளைகளுக்கும் பரவும் என்றார் பாபாஜி. நீலகண்டனுக்கு இவற்றை அப்படியே எழுதும்படி சொன்னார் பாபாஜி. நீலகண்டன் அப்படியே அவற்றை எழுதினார். தொடக்க நிலை அத்தியாயங்கள் பாபாஜியின் வழிகாட்டுதலால் எஸ்ஏ ராமையாவால் எழுதப்பெற்றன. மேலும் 3 நூல்கள் வெளிவரும் என பாபாஜி உறுதியளித்திருந்தார். ஆனால் அவை நமக்கு இன்னமும் கிடைக்கப்படவில்லை. உலகியல் பெருகி வரும் இந்த நாளில் ஆன்மீகத்தின் தேவையும் பெருகி வருகின்றது. ஆன்மீகத்தின் புதிய பரிமாணங்கள் வெளிப்படுகின்றன. கஷ்டங்களிலிருந்து ஆன்மீகம் நிச்சயமாக விடுதலை தரும் என்பதை பலர் புரிந்து கொள்கின்றார்கள். வாழ்வில் அமைதி, ஆனந்தம், ஞானம் ஆகியவை ஆன்மீகத்தின் மூலமே கிட்டும் என்பது புரிகின்றது. வாழ்வின் அடிப்படை எது? ஆத்மா எதை உணரும் போது ஆத்மா அடிப்படை எது? ஆத்மா அதை உணரும் போதே எல்லா துயரமும் விலகுகின்றது. நமது இயல்பே ஆனந்தம் என்பது விளங்குகின்றது. இறப்புக்கும் பிறப்புக்கும் அப்பாற்பட்டது ஆத்மா. உபநிடத காலத்திலிருந்து இந்த உண்மை வலியுறுத்தப்பட்டு வருகின்றது. உடலுக்கு அடிப்படை ஆத்மா, உலகுக்கு அடிப்படை பிரம்மம். ஆத்மாவே பிரம்மம். பிண்டத்தில் உள்ளதே அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் உள்ளது. இதனை உணர நம் நோக்கு மாற வேண்டும். புறநோக்கால் இதனை அறிய முடியாது, அகநோக்கால் மட்டுமே உணர முடியும். பகுத்தறிவு இதனை உணர்த்தாது, உள்ளுணர்வால் மட்டுமே உண்மையை உணர முடியும். உண்மையை உணர்ந்தவர் நிகழ்காலத்தில் மட்டுமே வாழ்வார். ஆத்மா மட்டுமே உண்மை. ஆம், உண்மையும் ஆத்மாவும் ஒரு பொருட்களின் இரு கிளைகள். தத்துவமசி இந்த வாக்கியத்தின் பொருள் இதுவே. உண்மையை உணர்தலே முத்தி, கைவல்யம், மோட்சம். இவ்வுடல் இருக்கும் போதே இதனை உணரும் போது இது சீவன் முத்தி எனப்படும். விடுதலையை வலியுறுத்துவதே ஆன்மீகத்தின் நோக்கம். முத்தியை பெற கர்மம், பக்தி, யோகம், ஞானம் என்று நான்கு வழிகளை பெரியோர் வகுத்துள்ளனர். அவை நான்கும் ஒன்று சேர்ந்து பாபாஜியின் கிரியா யோகம். இம்மார்க்கம் பயத்திலிருந்தும் சோகத்திலிருந்தும் விடுதலை தரும். அறியாமையிலிருந்து விடுதலை, இன்மையிலிருந்து விடுதலை, அழிவிலிருந்து விடுதலை என மூன்று வகையிலும் கிரியா யோகம் விடுதலையை தரும். விடுதலையை தருவதே குருவின் நோக்கம். விடுதலை பெற்றவர் சமநிலை உடையவர். பாதை வேறுபடலாம், ஆனால் முடிவு ஒன்றே. பாபாஜியின் பாதை எல்லோருக்கும் பொதுவானது. எல்லோரையும் நேசித்து அன்போடு வழிநடத்த வழிகாட்டுவது. பயிற்சியின் மூலமாக மேம்பாட்டினை போதிப்பது. யோகத்தின் அங்கங்களை தன்னகத்தே அடக்கியது. அழியாத ஆனந்தத்தை அளிப்பது. தெய்வீகத்தின் சந்நிதிக்கு தம்மை அழைத்து செல்வது. எங்கும் தெய்வீகத்தை காண செய்வது. தெய்வீகத்தை உள்ளுணர்வால் உணர்த்துவது. சுருக்கமாகச் சொன்னால், பாபாஜி நமக்கு அளிப்பது புதுப்பிக்கப்பட்ட இந்து சமயம். இது விண்ணை மண்ணில் கொண்டு வரும் முயற்சி. உலக பொது கடவுளை பாபாஜி வலியுறுத்துகின்றார். அதனை தன்னை என பெயரிட்டு அழைக்கின்றார். சமயம், சமுதாயம், பண்பாடு ஆகிய மூன்றும் ஒருங்கிணைவதே பாபாஜியின் நோக்கம். அவரது மொழி இதயத்தின் மொழி. அது ஆத்மாவின் விரிவு. அதனை நமக்கு உணர்த்துபவர் குருவே. உண்மையை உணர குரு கட்டாயம் தேவை. அவரே நமக்கு சரியான வழியினை காட்டுவார். பாபாஜி ஆறு விஷயங்களை இந்த நூலில் எடுத்துரைக்கின்றார். அவை: கடவுள் தாய் வடிவினர், கடவுள் எல்லோருக்கும் தாய், எல்லோரிடத்தும் அன்பு காட்டுதல் வேண்டும், சமுதாயத்திற்கு தொண்டு செய்தல் அவசியம், கடவுளிடம் கட்டாயம் பக்தி கொள்ள வேண்டும், இறைவனிடத்தில் கட்டுப்பாடற்ற சரணாகதி தேவை. பாபாஜியின் சமயத்தில் பிரம்மம், மாயை, அவதாரம், சக்தி, துவைதம், அத்துவைதம் ஆகிய சொற்கள் யாவையும் இல்லை. கலை சொற்கள் ஏதும் அவர் பயன்படுத்த மாட்டார். மேலும் இந்த நூலில் உள்ள சில அற்புதமான வரிகள் நம்மை இலகுவாக ஈர்க்கும். நன்றாக கேளுங்கள். கடவுளும் மனிதனும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். சம்பந்தப்பட்ட கடவுள் மனிதன், விடுதலைப்பட்ட மனிதன் கடவுள். உண்மை என்பது விதையை போன்றது ஆகியவற்றை விதையை போன்றது ஆகியவற்றை சுட்டலாம். அருளாளர் பற்றியும் நூலில் பேசப்படுகின்றது. பொருள் ஒன்றே எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்கின்றார் பாபாஜி. தனத்திற்கு அப்பாற்பட்ட நிலைக்கு பாபாஜி நம்மை அழைத்து செல்கின்றார். எல்லைக்கு உட்பட்ட நாம் எல்லையை கடக்கின்றோம். தியான அடிப்படையில் ஓர் உலக சமயத்தை அமைக்கும் பாபாஜியின் ஒப்பற்ற அருள் வண்ணத்தை இந்நூலில் காணலாம். நூல் முழுவதும் படித்த பின் ஒரு முழுமை உணர்வு நம்மிடத்தில் தோன்றும். அறிவையும் உணர்ச்சியையும் தியானத்தில் இணைக்கின்றார் பாபாஜி. அவர் வழியில் சென்றால் நமக்கு புது வாழ்வு கிடைக்கும், முழு மலர்ச்சி கிட்டும், மண்ணில் நல்ல வண்ணம் வாழ அருமையான கையேடு இந்த பாபாஜியின் புத்தகம். பல சமய செய்திகள் நூலை படிக்கும் போது தெளிவாகின்றன. தெளிவு குருவார்த்தை கேட்டல் என்ற தொடருக்கு இந்த நூல் விளக்கம் கொடுக்கின்றது. அருளால் குருவையும் பார்க்கச் சொல்லும் பாபாஜியின் திருவடிக்கு வணக்கம். இந்த புத்தகத்தின் முன்னுரை இப்படியாக அமைந்திருக்கின்றது. இதை எத்தனை பேர் நீங்கள் இந்த புத்தகத்தில் படித்திருப்பீர்கள் என்பது எனக்கு சொல்ல முடியாது. அந்த முறையை வைத்து புத்தகத்தை படிப்பவர்கள்தான் முதல் முன்னுரையை படித்து புத்தகத்தை படிப்பார்கள். ஆகவே பலர் இந்த விடயத்தை தவறவிட்டிருப்பீர்கள். இந்த சுருக்கமாக ரெண்டு பக்கத்தில் கொடுக்கப்பட்ட இந்த விடயங்கள் முன்னுரையில் மிகவும் அற்புதமாக இந்த 489 பக்க புத்தகத்தை சுருக்கமாக ரெண்டு பக்கத்தில் ஒருவருக்கு இந்த புத்தகத்தை வாசிக்கலாமா இல்லையா என்று ஒரு சாதனையாளர் இல்லாத ஒருவர் பார்ப்பதற்கு மிகவும் அற்புதமாக அது தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எல்லா விடயமும் அதில் இல்லை. இருப்பினும் ஒரு சாதாரண மனிதனுக்கு இந்த புத்தகத்தின் மகிமை என்னவென்று காட்டக்கூடிய முறையிலும் இந்த புத்தகத்தை யார் யார் எழுதினார்கள், நீலகண்டனும் யோகி ராமையா அவர்களை பற்றியும் ஒரு பந்தியில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதை இன்று நான் காலையில் பார்த்தபோது அதை உங்களோடு இன்று சத்சங்கத்தில் எல்லோருக்கும் அந்த பக்கத்தை வாசித்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வோம் என்ற நோக்கத்தில் தான் இது இன்று கொணரப்பட்டது. இன்றைய சத்சங்கத்தில் இதில் சொல்லப்பட்ட விடயங்கள் இந்த புத்தகத்தில் இருக்கும் அற்புதமான பல விடயங்களில் சிறு விடயங்கள். இருப்பினும் ஒருவர் இந்த புத்தகத்தை ஆர்வமாக படிக்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த ரெண்டு பக்கத்தில் கொடுத்த முன்னுரையை வைத்து அவருடைய ஆர்வத்தால் அந்த புத்தகத்தை படிக்கலாம் என்ற முறையில் அந்த முன்னுரை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை இன்றைய சத்சங்கத்தில் வாசித்திருந்தேன். அதைத் தொடர்ந்து இன்னும் சில விடயங்களை நாங்கள் இன்றைய சத்சங்கத்தில் கொண்டு வர முயற்சிக்கின்றேன். அதாவது பாபாஜி சொல்லியிருக்கின்றார், கிரியா யோகத்தில் எல்லா கிரியா சாதகர்களும் ஒரு கிரியா சாதகனை உருவாக்கினால் அந்த சாதகர் கிரியா யோகத்திற்கு செய்யும் தொண்டு தன்னால் பரிபூர்ணமாக ஏற்கப்படுகின்றது என்று சொல்லியிருக்கின்றார். இந்த தலைப்பின் கீழ் நாங்கள் சில விடயங்களை பார்க்க வேண்டும். நாங்கள் சாதகர்களாக இந்த பயிற்சியில் வளர்ந்து கொண்டு போகின்றோம். இதில் பலரும் இந்த தீட்சையை எடுத்து இந்த பயிற்சியில் வளர்ந்து கொண்டு போகின்றீர்கள். இந்த தீட்சை எடுத்தவர்கள் எத்தனை பேர் இந்த தீட்சையை பயிற்சி செய்கின்றீர்கள் என்று ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டு பார்த்தால் எல்லோரும் அந்த பயிற்சியை செய்வதாக நீங்கள் அறிய மாட்டீர்கள். சிலரே அந்த பயிற்சியை செய்து கொண்டு போகின்றார்கள் தவறாமல், மற்றவர்கள் செய்வதில்லை. ஆகவே நாங்கள் கிரியா சாதகர்களாகிய நாங்கள் இந்த பயிற்சியில் தொடர்ந்து பயணித்து கொண்டிருப்பவர்கள் பாபாஜியின் கிரியா யோகத்தை அந்த மற்ற சாதகர்கள் செய்யாமல் இருக்கும் சாதகர்களை ஏதாவது ஒரு விதமாக ஊக்குவிக்க பழக வேண்டும். ஆனால் திணிக்கக்கூடாது. ஊக்குவிக்க பழக வேண்டும் என்று சொன்னதன் காரணம் என்னவென்றால் அவர்கள் எங்களுடைய சங்கத்தில் ஒவ்வொருதருக்கும் உங்களுடைய சங்கத்தில் அவர்கள் சக சாதகர்களாக இருக்கின்றார்கள். அதை பாபாஜி பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆகவே அவர்கள் ஆர்வம் குறைந்திருந்தாலும் நீங்கள் சாதகர் என்ற முறையில் நீங்கள் அந்த சங்கத்தை சார்ந்த தீட்சை பெற்ற சாதகர்களுக்கு உங்களால் முடிந்தளவு பக்குவமாக இந்த விடயங்களை அல்லது இந்த நாங்கள் பேசும் சத்சங்கங்களை அவர்களுக்கு கிடைக்காவிட்டாலும் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலும் அனுப்பி அவர்களை ஊக்கப்படுத்தலாம், அவர்களை அந்த பயிற்சியில் நிற்கச் சொல்லலாம். இதெல்லாம் நீங்கள் பாபாஜிக்கு செய்யும் விடயங்கள். இதை நீங்கள் செய்யும் போது பாபாஜி உங்களை இன்னும் கூடுதலாக உங்களை நோக்கி வருவார். ஏனென்றால் நீங்கள் செய்யாவிட்டால் அது பிரச்சனையான விடயம் என்று அல்ல, அது பாபாஜி செய்ய வேண்டிய விடயம். பாபாஜியும் அந்த சாதகருக்கும் இடையில் இருக்கும் தொடர்பால் அப்படியான விடயங்களை நீங்கள் முன்னுக்கெடுத்து உங்களால் முடிந்தளவு நீங்கள் அவற்றை செய்யும் போது பாபாஜி சொல்லுவ நினைப்பார், என்னுடைய வேலையை இந்த அன்பர் செய்கிறார், ஆகவே அவருடைய வேலையை நான் செய்கின்றேன் என்று உங்களை நாடி கூடுதலாக வருவார் என்பதில் ஒருவிதமான ஐயமும் அல்ல. ஆகவே எங்களுக்கு பல சங்கங்கள் உலகளாவிய முறையில் இருக்கின்றது. அந்த சங்கத்தில் இருப்பவர் அங்கத்தவர்கள் அவர்கள் தலைவர்களாக இருக்க வேண்டும் என்பதல்ல. யாரென்றாலும் அந்த அங்கத்தவர்கள் உங்களுடைய சாதகர்களை, தீட்சை பெற்ற சாதகர்களை, உங்களுடைய பாபாஜியின் உங்கள் பாபாஜி உங்களுக்கு தந்த கிரியா அறிவை வைத்து அவர்களை ஊக்கப்படுத்துவது மிகவும் முக்கியமானது கிரியா யோகத்தில். அதை விட்டுவிட்டு நான் தொண்டு செய்கின்றேன் என்று வேறு விடயங்களில் தொண்டு செய்வது தவறென்று நான் சொல்லவில்லை. எங்களுடைய கிரியா யோகா மார்க்கத்தில் கிரியா யோகத்திற்குள் நீங்கள் தொண்டு செய்ய பழக வேண்டும். அதான் உங்களுடைய விதியாக பாபாஜி பல இடங்களில் புத்தகத்தில் தந்திருக்கின்றார். ஆகவே அந்த தொண்டை செய்து கொண்டு அதற்கு மேலாக நேரம் இருந்தால் மற்ற விடயங்களிலும் நீங்கள் தொண்டு செய்யலாம். ஆகவே அந்த விதத்தில் உங்களுக்கு யாருக்காவது மேலதிக உதவி தேவைப்பட்டால் அந்த சாதகர்களை ஊக்கப்படுத்தி இந்த கிரியா யோக பயிற்சியை அவர்களுக்கு உந்துதல் பண்ணுவதற்கு என்னை நீங்கள் நாடலாம் எந்த நேரத்திலும். ஆகவே நான் என்னத்துக்கு இதை சொல்கின்றேன் என்றால், பல அன்பர்கள் எங்களுடைய சங்கத்தில் இதை கேளியலாக கேட்கின்றார்கள். நான் அந்தந்த சங்கங்களுக்கு போகும்போது இங்கு எங்களுடைய கனடா சங்கத்தில் கூட இங்கு வருபவர்கள் இன்றைக்கு என்ன தொண்டு செய்ய இருக்கின்றது சங்கத்தில், என்ன செய்யலாம் என்று சரீர தொண்டுகளை கேட்பார்கள். அது அவர்களுக்கு கொடுக்கப்படும் விருப்பமானவற்றை செய்வதற்கு. அதைவிட ஆன்மீக தொண்டும் மிகவும் முக்கியமானது என்பதை இன்றைய சத்சங்கத்தில் எல்லோருக்கும் வலியுறுத்துகின்றேன். இதுதான் அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி என்று பாபாஜி கோட்பாட்டுடன் தந்திருக்கும் விடயம். அதைவிட அவருடைய கிரியா யோகத்தை பிளஜ் என்று சொல்லுவோம், சத்திய பிரமாணம் எடுக்கச் சொல்லி இப்படியான தொண்டுகளை நாங்கள் மக்களுக்கு ஆற்ற வேண்டும் என்றும் அதை சத்திய பிரமாண வழிமுறையிலும் கொடுத்திருக்கின்றார். ஆகவே சாதகர்களே, உங்களுடைய அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி உங்களுடைய தனிப்பட்ட முறையிலே நீங்கள் சென்று கொண்டிருக்கலாம். இருப்பினும் அதில் ஒரு விடயமாக தொண்டு பிணைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த தொண்டிலும் நீங்கள் சிறியவற்றை செய்தால் உங்களுடைய சாதனைக்கு பாபாஜி இன்னும் உங்களுடன் கிட்டவாக வருவார் என்பதில் ஒருவிதமான ஐயமும் இல்லை. ஏனென்றால் அவர் செய்யும் சில வேலைகளை நீங்கள் செய்யும் போது அவர் அந்த நேரத்தை உங்களுக்கு பயன்படுத்துவார் என்பதுதான் சைவ சித்தாந்தத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றது, கிரியா யோகத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த தொன்று பணிகளை நோக்கி இறை எங்களை நோக்கி வருவார்கள் என்பது எல்லா இடத்திலும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது, சித்தர்கள் மூலமாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே எல்லோரும் உங்களுடைய அன்பு, பக்தி, தொண்டு, சரணாகதி, அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி என்ற முறையில் உங்களுடைய சாதனையை செய்யுங்கள். சாதனை, 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 சாதனை இல்லை என்றால் வேதனை என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து உங்களுடன் சேர்ந்து உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் காண்பதற்கு, பாபாஜியுடன் சேர்ந்து விடை காண்பதற்கு உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோம். இப்போது கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். இன்றைய எங்களுடைய சத்சங்கம் பாபாஜியின் தெய்வீக குரலை முன்வைத்து துவங்கப்பட்டது. உங்களுடைய கருத்துக்களை மக்களுக்கு சொல்லலாம் கார்த்திகேயன் ஐயா.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
இன்றைய சத்சங்கம் வாய்ஸா பாபாஜிலிருந்து முதல் பகுதியிலிருந்து தொடக்க நிலையை சொல்லி அப்படிங்க, அதை நான் எடுத்தோன்னே முதல்ல படிச்சது அதுதான் நான் ஃபர்ஸ்ட். அதை நீங்க இன்னைக்கு எல்லாருக்கும் அறியபடி சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது எல்லாரும் பின்பற்றுனா சில நமக்கு கிடைக்காத அனுபவங்களை நம்ம உணர்வோம் சில விஷயத்துல. அந்த வகையில இந்த சத்தங்கம் எல்லாருக்கும் ஒரு உந்துதலாக அமைஞ்சது. அதன்படி எல்லாரும் வழிபட்டு சிறப்பாக வழி நடத்துவோமாக. ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம். நன்றி கார்த்திகேயன்.